அனைவருக்கும் காவேரி மருத்துவமனையில் நெப்ரலஜிஸ்டா இருக்கேன். இன்னைக்கு நாம பார்க்கிற தலைப்பு என்னன்னா, அதற்கான சிகிச்சை முறைகள், ட்ரீட்மெண்ட், வேரியஸ் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் என்னென்ன. ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் போறதுக்கு முன்னாடி, அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். க்ரானிக் கிட்னி டிசீஸ், நாள்பட்ட சிறுநீரக செயலிழப்புனா என்ன? அதாவது பார்த்தீங்கன்னா, அப்போது ஒருத்தருக்கு வந்து ஏதோ ஒரு காரணத்தினால அவரோட சிறுநீரகங்கள் வேலை செய்கிறது குறைஞ்சிக்கிட்டே வருது. அதாவது ரத்தத்தில் பார்த்தீங்கன்னா கிரியாட்டின் ஒன்று வச்சு தான் நம்ம வந்து கிட்னி ஃபங்க்ஷனை மெஷர் பண்ணிகிட்டு இருக்கோம். போதைக்கு அது வந்து கிரியாட்டின் கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம வந்து கிட்னி ஃபெயிலியர் இருக்கா அப்படின்னு பார்க்குறோம். அது இல்லாமல் இன்னொரு மெஷர் பண்ணுறது என்னென்னா புரோட்டீன்யூரியா, அதாவது யூரின்ல வந்து ப்ரோட்டீன் போகிறது. மெயினாக இது வந்து அல்புமின் தான் மேஜர் ப்ரோட்டீன், மற்ற ப்ரோட்டீன் இருக்குது இல்லை அல்புமின் தான் நிறைய போகுதுன்னா புரோட்டீன் யூரியான்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரெண்டுமே வந்து ஒருத்தருக்கு வந்து 3 மாதங்களுக்கு மேலே இருந்ததுன்னா அவருக்கு வந்து க்ரானிக் கிட்னி டிசீஸ்னு சொல்கிறோம். ஸோ இதுக்கு வந்து பல காரணங்கள் இருக்குது, ஆனால் உலக அளவில் முக்கியமான காரணங்கள்னு பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸ், ஹை பிளட் சுகர், ப்ளஸ் ஹை பிபி, ஹைப்பர் டென்ஷன், இது ரெண்டும் தான் உலக அளவில் முக்கிய காரணங்களாக இருக்குது. இது இல்லாமல் மற்ற காரணங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு வந்து கிளாமரோலர் டிசீஸ், அதாவது அவங்களுக்கு சிறுநீரகத்தை குறிப்பிட்டு தாக்கக்கூடிய சில வியாதிகள், ஆட்டோஇம்யூன் டிசீஸ், அவங்களுக்கு உடம்புல அவங்களுக்கு எதிராகவே உண்டாகக்கூடிய எதிர்ப்பு சக்தி வியாதிகள், அது இல்லாமல் கன்ஜெனிடல் டிசீஸ், இயற்கை சிறு வயதிலேயே அதாவது கருவில் இருக்கக்கூடிய ஏற்படக்கூடிய வியாதிகள், இந்த மாதிரி பல கிட்னி ப்ராப்ளம்ஸ் வரலாம், கிட்னி ஃபெயிலியர் வரலாம். ஸோ இப்போது இந்த அதே அதனால 3 மாதங்களுக்கு மேலே ஒருத்தருக்கு வந்து இந்த சிறுநீரக பிரச்சனைகள் எல்லாம் இருக்குது அப்படின்னு தெரிய வந்துன்னா அவங்களை வந்து க்ரானிக் கிட்னி டிசீஸ் லேபிள் பண்ணுறோம். இது எதை பேஸ் பண்ணி பண்ணுறோம்னா, இந்த புரோட்டீன்யூரியா, யூரினில் போகிற ப்ரோட்டீன் ப்ளஸ் அவரோட கிரியாட்டின் பேஸ் பண்ணி வர்ற இஜிஎஃப்ஆர், கிளாமரோலர் ஃபில்ட்ரேஷன் ரேட்டுன்னு சொல்கிறோம். இதை பேஸ் பண்ணி தான் வந்து ஒருத்தர் சிகேடி, க்ரானிக் கிட்னி டிசீஸ்னு நம்ம அவங்கள பண்ணுறோம். இதை சிகேடின்னு பார்த்தீங்கன்னா இதில் 5 ஸ்டேஜஸ் இருக்குது, ஸ்டேஜ் 1லேருந்து ஸ்டேஜ் 5. இதை எதை பேஸ் பண்ணினா அவரோட இஜிஎஃப்ஆர், எஸ்டிமேட்டட் கிளாமரோலர் ஃபில்ட்ரேஷன் ரேட்டமும் இஜிஎஃப்ஆர் இது பேஸ் பண்ணியிருக்கு. இஜிஎஃப்ஆருக்கு முக்கியமான தேவைகள்னு பார்த்தீங்கன்னா அவரோட கிரியாட்டின், ரத்தத்தில் இருக்கிற சீரம் கிரியாட்டின், அவர் ஆணா பெண்ணா, அவங்களுக்கு வந்து வயசு என்ன, இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் வந்து இஜிஎஃப்ஆர் கால்குலேட் பண்ணுறோம். இப்போது டெஃபினேஷன் படி பார்த்தீங்கன்னா அந்த இஜிஎஃப்ஆர் வந்து 60 கீழே இருந்தது தான் அவங்க வந்து சிகேடி, க்ரானிக் கிட்னி டிசீஸ். இதில் ஸ்டேஜஸ் வந்து 5 இருக்குது, ஸ்டேஜ் 1லேருந்து ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4, ஸ்டேஜ் 5. ஸ்டேஜ் 1ல் வந்து அவங்களுக்கு வந்து அந்த இஜிஎஃப்ஆர் வந்து 90 மேலே இருக்கும். ஸ்டேஜ் 2ல் பார்த்தீங்கன்னா 89 to 60, ஸ்டேஜ் 3 பார்த்தீங்கன்னா 30 to 59, ஸ்டேஜ் 4ல் பார்த்தீங்கன்னா 29 to 50, ஸ்டேஜ் 5ல் less than 15. ஸோ இந்த ஸ்டேஜுக்கு ஏற்ற மாதிரி அவரோட அறிகுறிகள் மாறும். யூஸ்வலாக ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3 இதில் பார்த்தீங்கன்னா அறிகுறிகள் கம்மியாக இருக்கும். ஏன்னா வந்து அங்கே வந்து இஜிஎஃப்ஆர் அந்த கிரியாட்டின் இன்க்ரீஸ் ஆகிறது அதிகமாக இருந்தாலும், அவங்களோட இஜிஎஃப்ஆர் கம்மியாக இருந்தாலும் அவங்களுடைய அறிகுறிகள் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் ஸ்டேஜ் 3 கீழே போக போக அவங்களுக்கு பல அறிகுறிகள் தென்பட ஆரம்பிக்கும். ஸ்டேஜ் 4, ஸ்டேஜ் 5ல் வந்து ரொம்ப அறிகுறிகள் இருக்கும். ஸ்டேஜ் 5ல் வந்து யூஸ்வலாக வந்து நம்ம அவங்கள டயாலிசிஸ் ப்ரிஃபர் பண்ணுவோம், இல்லைன்னா டிரான்ஸ்பிளான்ட்க்கு அவங்களுக்கு ஆலோசனைகள் வழங்குவோம். அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, இந்த க்ரானிக் கிட்னிஸோட அறிகுறிகள் என்ன அப்படின்னு தான். இந்த அறிகுறிகள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி கிட்னி ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னு நான் பார்க்கணும். எல்லாத்துக்கும் தெரிஞ்சது கிட்னிஸ் வந்து யூரின் ப்ரொடியூஸ் பண்ணுவோம், நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சது. ஆனால் அது வந்து ஒரு முக்கியமான வேலை, அதே போல் பல முக்கியமான வேலைகள் நம்மளுக்கு வந்து நம்ம கிட்னி வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதில் முக்கியமான என்ன பார்த்தீங்கன்னா பிபி கண்ட்ரோல். கிட்னி ஃபங்க்ஷன் கம் இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து ஹைப்பர் டென்ஷன், ஹை பிபி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ பிபி கண்ட்ரோலில் கிட்னிக்கு வந்து ரொம்ப முக்கியமான ரோல் இருக்குது. ரெண்டாவது ஆர்பிசி ப்ரொடக்ஷன், அதாவது அனீமியா வராமல் தடுக்கிறதுக்கு கிட்னிஸ் வந்து முக்கிய பங்காற்றுறது. கிட்னியில் வந்து எரித்ரோபாய்டின் ஒரு ஹார்மோன் சிக்ரீட் ஆகுது, இந்த ஹார்மோன் மூலமாக ரத்த அணுக்கள், சிவப்பு ரத்த அணுக்கள் வந்து ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகுது, அதன் மூலமாக நம்ம ஹீமோக்ளோபின் மெயின்டைன் ஆகுது. ஸோ கிட்னி ஃபெயிலியர் இருக்கிறவங்க, சிகேடி அந்த க்ரானிக் கிட்னி டிசீஸ் இருக்கவங்களுக்கு அனீமியா வந்து ஒரு முக்கியமான ப்ராப்ளம். அடுத்து வந்து போன் அண்ட் மினரல் மெட்டபாலிசம். நம்ம உடம்புல நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் கால்சியம் முக்கியம் அப்படின்னு தெரிஞ்சிருக்கோம். ஸோ இந்த கால்சியம், பாஸ்பரஸ் வந்து நம்ம உடம்புல சரியான அளவில் இருக்கிறவங்கும், அது இல்லாமல் நம்ம போன்ஸ் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கும் வந்து கிட்னி வந்து முக்கியமாக பங்காற்றுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆசிட் பேஸ் பேலன்ஸ் சொல்லுவோம், அதாவது ஆசிட், ஆசிட்ங்கிறது என்ன அமிலம், இது வந்து யூஸ்வலாக H+ அயான் ஒரு அயான் இருக்குது, இது பேஸ் பண்ணி தான் வந்து அசிடோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அசிடோசிஸ் வந்து இல்லாமல் நம்ம உடம்பை வந்து கரெக்டான லெவலில் வச்சுக்கிறதுக்கு கிட்னி ஃபங்க்ஷன் ரொம்ப முக்கியம். நார்மல் கிட்னி இருந்தால் தான் அந்த அசிடோசிஸ் நம்மளை காப்பாற்றும். அசிடோசிஸ் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தா, இந்த அசிடோசிஸ் ரொம்ப அதிகமாக இருக்கிறது மூலமாக நம்ம உடம்புல நார்மலாக மைக்ரோ லெவல், அந்த செல்லுலர் லெவலில் நடக்க வேண்டிய வேலைகள் சரியாக செயல்படாது. அதுக்கு ஒரு குறிப்பிட்ட லெவலில் மட்டும்தான் அதனால செல்களால் வேலை செய்ய முடியும். இந்த அசிடோசிஸ் அப்படிங்கிறது இருக்கிறப்போ நம்ம செல்களால் வேலை செய்ய முடியாது. ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் நம்ம கிட்னி ஃபங்க்ஷனை வந்து பார்க்கணும். ஸோ யூரின் ப்ரொடக்ஷன் மட்டுமே கிட்னியோட வேலை கிடையாது, இது எல்லாம் சேர்ந்து தான் கிட்னியோட வேலை. ஸோ இப்போ ஒரு நாள்பட்ட கிட்னி ப்ராப்ளம் இருக்கிற ஒரு க்ரானிக் கிட்னி டிசீஸ் ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகும்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 வந்து அவங்களுக்கு வந்து எந்த அறிகுறியும் தென்படாது. ஸ்டேஜ் 3 அப்படின்னு வரப்போ, அதாவது இஜிஎஃப்ஆர் அந்த 60 கீழே போகிறப்ப அவங்களோட அறிகுறி தென்படும். என்னன்னா, இப்போ வந்து நான் முதலே சொன்ன மாதிரி ஆரம்பிக்கலாம், ரெண்டாவது ரத்த சோகை தெரிய ஆரம்பிக்கும், மூணாவது போன் வீக்னஸ் கொஞ்சம் கொஞ்சமாக தெரியலாம், கை கால் உடம்பு தெரிய வரலாம், ரெண்டாவது யூரின் ப்ரொடக்ஷன் யூரின் போகிறத அளவு குறையலாம், இல்லை கை கால் வீக்கம் அதிகமாகலாம். ஸோ இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் தெரிய வர ஸ்டேஜ் 3 ஸ்டேஜ் 4 அந்த இப்போ தான் வந்து இந்த அறிகுறி ரொம்ப தென்படும். ஸ்டேஜ் 5ங்கிறது வந்து அவங்களோட கிட்னி வேலை செய்கிற தன்மை வந்து ரொம்ப குறைஞ்சி அவங்க இஜிஎஃப்ஆர் லெஸ் தென் 15 ml கீழே போகிற ஸ்டேஜ் 5. யூஸ்வலாக இந்த ஸ்டேஜில் அவங்களுக்கு எல்லா அறிகுறும் இருக்கும், கை கால் வீக்னஸ் இருக்கும், போன் ரொம்ப வீக்காக இருக்கும், அங்கே கால்சியம் பாஸ்பரஸ் வந்து சரியான அளவில் இருக்காது, கால்சியம் ரொம்ப கம்மியாகவோ பாஸ்பரஸ் ரொம்ப அதிகமாகவோ இருக்கலாம், கண்டிப்பாக அனிமியாக இருக்கும், ரத்த சோகை இருக்கும், யூரின் ப்ரொடக்ஷன் ரொம்ப கம்மியாகவும் இருக்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் தான் வந்து நம்ம வந்து ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி, அதாவது சிறுநீரக வேலை செய்யாதனால அதுக்கு வந்து ஒரு சமயத்தில் மற்ற ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் போகிறோம். பட் அது வரைக்கும் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறோமா பண்ணலையா அப்படிங்கிறது என்னென்னா, கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிருவோம். ஒன்ஸ் அவங்க இஜிஎஃப்ஆர் பேஸ் பண்ணி அவங்க ஸ்டேஜ் 3 அப்படின்னு போகிறப்பவே நம்ம வந்து ரெகுலராக அவங்க ஃபாலோ அப் பண்ணுவோம். எதெல்லாம் ஃபாலோ பண்ணுவோன்னா, மெயினாக பார்த்தா அவங்களோட க்ரியாட்டினின், அவங்க ஹீமோக்ளோபின் எவ்வளோ இருக்குது, அவங்களோட பிபி எவ்வளோ இருக்குது, சுகர் எவ்வளோ இருக்குது, இதை ரெகுலராக மானிட்டர் பண்ணுவோம். இந்த கால்சியம் பாஸ்பரஸ் இதெல்லாம் வந்து 3 ஒரு முறையாகவோ இல்லை 6 ஒரு முறையாகவோ நம்ம வந்து மானிட்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்களோட லெவலை பொறுத்து எந்த அளவுக்கு மாறுது அப்படிங்கிறத வந்து பார்க்கறதுக்காக நாங்கள் அது ருட்டீனாக ஃபாலோ பண்ணிட்டு வரோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னென்னா, ஒரு நெஃப்ராலஜிஸ்ட்டை வர 90% ப்ரெசென்ட் பண்ணுறாங்க, ஸ்டேஜ் 4 ஸ்டேஜ் 5 தான் ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம இதெல்லாம் ரெகுலராக மானிட்டர் பண்ண அப்படிங்கிற சுச்சுவேஷனில் நாங்களும் இருக்கோம். ஸோ உங்களுக்கு கிரியாட்டின் அதிகமாக இருக்குது, உங்களுக்கு வந்து ஒரு கிட்னி ப்ராப்ளம் இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்ச உடனே நீங்கள் வந்து ஒரு நெஃப்ராலஜிஸ்ட்டை அணுகுனா, அப்போ அவங்க ஃபஸ்ட்டு ஒரு மேஜர் எல்லா இன்வெஸ்டிகேஷன் பண்ணிவிட்டு உங்களோட அப்போ என்ன ஸ்டேஜில் இருக்கிறீங்க பார்ப்பாங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. நீங்கள் அதுக்கப்புறம் உங்கள் நியர்பை ஃபிசிஷியன்ஸு அவங்கள நீங்கள் கான்டாக்ட் பண்ணி அவங்ககிட்டயே ரெகுலர் ட்ரீட்மெண்ட் கண்டினியூ பண்ணிக்கலாம். நீங்கள் 6 இல்லை 3 வந்து ஒரு நெஃப்ராலஜி கிட்னி டாக்டர் பார்த்தீங்கன்னா போதும். பட் உங்கள் கிரியாட்டின் ஏற பேஸ்ட் ஆன் உங்கள் இஜிஎஃப்ஆர் இந்த கிளாமர் ரேட் பொறுத்து நீங்கள் வந்து நெஃப்ராலஜி ஃபாலோ அப் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக அடிக்கடி பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இவங்களுக்கு முக்கியமான ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்னி இந்த க்ரானிக் கிட்னி டிசீஸ் பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 3 ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து டிரான்ஸ்பிளான்ட் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை, ரெண்டாவது டயாலிசிஸ் 2 வாய்ப்படும், ஹீமோ டயாலிசிஸ், அடுத்ததாக ஒரு பெரிட்டோனியல் டயாலிசிஸ். ஸோ எப்போ நம்ம டயாலிசிஸோ இல்லை அந்த பேஷண்ட்டுக்கு வந்து இந்த ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் அப்படின்னா, அவங்க வந்து சிகிடி ஸ்டேஜ் 4 ஸ்டேஜ் 5 அவங்க ஜிஎஃப்ஆர் வந்து குறைய ஆரம்பிக்குது, 30 கீழே போச்சுனாவே நான் அவங்களுக்கு வந்து ஒரு ஆலோசனை கொடுப்போம், உங்களுக்கு இந்த நிலைமையில் இருக்குது, உங்களுக்கு பக்கத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து டயாலிசிஸோ இல்லை டிரான்ஸ்பிளான்ட்டோ தேவைப்படும், அதுக்கு என்னென்ன வந்து நம்ம முன்னேற்பாடுகள் செய்யணும் அப்படிங்கிறத வந்து நாங்கள் அவங்க ஸ்டேஜ் 4 வந்த உடனேவே அவங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். அவங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுப்போம், என்னென்ன பண்ண முடியும், இதை என்னென்ன பண்ணுனா அவங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறத ஆப்ஷன்ஸ் கொடுத்துருவோம். அவங்க ஸ்டேஜ் 4 வந்து அவங்களுக்கு வந்து இப்போ கிரியாட்டின் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, பட் ஆனால் சிம்டம்ஸ் இல்லாமல் இருக்காங்கிறப்போ அவங்களுக்கு வந்து ஃபிஸ்லான்னு சொல்லி ஒரு சின்ன சர்ஜரி பண்ணுவோம். ஃபிஸ்லா சர்ஜரிங்கிறது என்னென்னா, இப்போ ஒரு பேஷண்ட் வந்து ஸ்டேஜ் 4 இருக்காங்க, சீக்கிரம் ஸ்டேஜ் 5 போயிடுவாங்க, அவங்களுக்கு டயாலிசிஸ் தேவைப்படலாம், ஹீமோ டயாலிசிஸ் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா அவங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணி கையில் ஒரு சின்ன சர்ஜரி பண்ணுவோம். ஃபிஸ்லாங்கிறது என்னென்னா, ஒரு 2 ரத்த குழாயை இணைச்சி வைக்கிற சர்ஜரி. இந்த ரத்த குழாயை இணைச்சி வைக்கிறது மூலமாக அவங்களோட பிளட் ப்ரெஷர் மூலமாக அந்த ரத்த குழாயோட சைஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும், அந்த இன்க்ரீஸ் ஆக வச்சு பிற்காலத்தில் டயாலிசிஸ்க்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பேஷண்ட்ஸ் மோஸ்ட் ஆஃப் த பேஷண்ட் எங்கிட்ட வர்றவங்க என்ன ஸ்டேஜ் கால் வீக்கம் வருது, வருது, மூச்சு திணறல்னு வந்து பட் அந்த அறிகுறிகள் முதல்ல வந்து அதை பெருசா எடுத்துக்காதனால சரி இது ஏதோ ஒரு நாள் வர்றது, சுகர்னால வருது, பிபினால வருதுன்னு நினைச்சுக்கிட்டு அதை அப்படியே மிஸ் பண்ணிடுறாங்க. ஸோ ஸ்டேஜ் ஒரு நெஃப்ரலஜிஸ்ட் வரப்போ ஸ்டேஜ் 5 இப்போ வந்து ரொம்ப கட்டத்தெல்லாம் வந்து. ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு நாங்கள் வந்து டயாலிசிஸ் ஆரம்பிக்கிறோம். நான் சொன்ன மாதிரி நீமோ டயாலிசிஸ், பெரிட்டோனியல் டயாலிசிஸ் ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. நீமோ டயாலிசிஸ்னா என்ன அப்படின்னா, யூஸ்வலாக கிட்னி ஃபங்க்ஷன் நம்மளுக்கு தெரியும், யூரின் ப்ரொடக்ஷன் பண்ணுறது. யூரின் எங்கேருந்து ப்ரொடியூஸ்னா, நம்ம ரத்தத்தில் இருக்கிற எக்ஸ்ட்ரா தேவையில்லாத நீர், இந்த மற்ற எல்லா கெமிக்கல்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறது தான். அதன் மூலமாக யூரின் மூலமாக தான் வந்து கிட்னி வந்து அது வெளியே அனுப்புது. ஸோ அதுக்கு தான் வந்து அதோட ஃபங்க்ஷன், கிட்னியோட ஃபங்க்ஷன் போதே அதை வந்து மூலம் செய்ய முடியும். ஸோ உடம்புல சேர்ந்துருக்கு எக்ஸ்ட்ரா அதது. ரெண்டாவது தேவையில்லை அந்த யூரியா கிராட்டின் மற்ற மாலிகூல்ஸும் ரிமூவ் பண்ணுறது. இதுக்கு வந்து நம்ம வந்து டயாலிசிஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ ஒரு பேஷண்ட் லாஸ்ட் ஸ்டேஜில் வர்றாங்க, ஸ்டேஜ் 5 வர்றாங்க, அவங்களுக்கு வந்து நம்ம இமீடியட்டாக டயாலிசிஸ் ஆரம்பிக்கணுங்கிறப்போ இனிஷியலாக நம்ம வந்து ஒரு டெம்பரரி கத்தீட்டர் அப்படின்னு சொல்லி கழுத்துலேயோ அந்த மாதிரி ஒரு சிறு ஒரு ரத்த குழாயிலே அதை உள்ளே இணைச்சி அதன் மூலமாக ரத்தம் எடுத்து நம்ம டயாலிசிஸ் மெஷினில் மாதிரி ஒன்று டயாலிசர் அப்படின்னு சொல்லுவோம். அது ஒரு ஃபில்டர் தான், இந்த ஃப்ளூயிட் ப்ளஸ் இந்த யூரியா கிரியாட்டின் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா பால் டெம்பரரி ஆக்சஸ் வாஸ்குலர் ஆக்சஸ்ன்னு சொல்லுவோம். அது வந்து ஹீமோடயாலிசிஸ் யோ இல்லை கழுத்து கீழேயோ இல்லை தொடையிலையோ வந்து இன்சர்ட் பண்ணி அதன் மூலமாக ஸ்டெபிளைஸ் ஆப்ஷன் அவங்களுக்கு கொடுக்குறது வந்து முதல்ல சொன்ன மாதிரி பேஷண்ட் நம்மகிட்ட ஃபாலோ அப்ல இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த ஃபிஸ்ல ஆப்ஷன் முதல்ல கொடுத்துருவோம். நம்ம வந்து டயாலிசிஸ் பண்ணலாம். ஸோ யூஸ்வலாக நிறைய பேர் கேட்குறாங்க ஒரு கிரியாட்டின் இந்த லெவலுக்கு போச்சு இமீடியட்டாக நம்ம டயாலிசிஸ் பண்ணுமா அப்படின்னு. யூஸ்வலாக அந்த நம்ம வந்து டயாலிசிஸ் சஜஸ்ட் பண்ணுறதில்ல, வந்து சிம்டம்ஸ் அறிகுறிகள் தென்படுதோ அதை பேஸ் பண்ணி தான் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம். யூஸ்வலாக அந்த க்ரானிக் கிட்னி டிசீஸ் பேஷண்ட்ஸ் வந்து அவங்க கிரியாட்டின் வந்து கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கும், ஆனால் சிம்டம்ஸ் கம்மியாக தான் இருக்கும். ஒரு லேட் ஸ்டேஜ் கிரியாட்டின் ஒரு லெவல் தாண்டிடுச்சுன்னா நல்லா ஏன்னா கிராஜுவல் இன்க்ரீஸ் ஆனாலும் பாடி அடாப்ட் ஆகும். அதேமாரி சில சிம்டம்ஸ் வரும், முக்கியமாக பார்த்தீங்கன்னா பசி இல்லாமல் இருக்கிறது, வாமிட் எடுக்கிறது, கைகால் அசதி இருக்கு, லைட்டாக மூச்சு ஆரம்பிக்குது, யூரின் அளவு ரொம்ப குறைஞ்சி போகிறது. நம்ம இப்போ ஹீமோடயாலிசிஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஹீமோடயாலிசிஸ்க்கு வந்து ஆக்சஸ் வந்து ரொம்ப முக்கியம். அது வந்து யூஸ்வலாக டெம்பரரி கத்தீட்டர் ஒன்று கழுத்தில் போட்டு தான் எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் ஸ்டார்ட் பண்ணுவோம். பட் இப்போ பேஷண்ட் சிம்டம்ஸ் முதலேருந்து ரெகுலர் ஃபாலோப்பில் இருக்கிற பேஷண்ட்ஸு அவங்களுக்கு வந்து நம்ம வந்து அவங்க ஈஜிஎஃப்ஆர் 15 கிலோ ஸ்டேஜ் 5 போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சோடனே அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவோம். ஸோ அப்போ ஒரு எய்ம் ஃபிஸ்லாம் வந்து கிரியேட் பண்ணுவோம். இந்த எய்ம் ஃபிஸ்லாம் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நாள்பட்ட பேஷண்ட்டுக்கு ரெகுலர் டயாலிசிஸ் தேவைப்படுது, டிரான்ஸ்பிளான்ட் வரைக்கும் போகிறதுக்கு முன்னாடி டயாலிசிஸ் தேவைப்படுதுன்னா அவங்க வந்து அந்த எய்ம் ஃபிஸ்லாவை யூஸ் பண்ணிக்கலாம். எய்ம் ஃபிஸ்லாம் வந்து ஒன்ஸ் பண்ணி அந்த ஃபங்க்ஷன் நல்லா இருக்குன்னா அதை வந்து பல வருடங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எய்ம் ஃபிஸ்லாம் ஒரு அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா அது வந்து இன்ஃபெக்ஷன் ரிஸ்க் ரொம்ப கம்மி. ஸோ ஒன்ஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக நீங்கள் மெயின்டைன் பண்ணுறப்போ அதை வந்து ரொம்ப வருடங்களுக்கு பயன்படுத்திக்கலாம். ஸோ அதில் பிளட் ஃப்ளோ நல்லாயிருக்கும். அது இல்லாமல் அதோட நீங்கள் அதை யூஸ் பண்ணி நீங்கள் மற்ற வேலைகளில் ரெகுலர் வேலைகள் செஞ்சுக்கலாம், குளிக்கிறது இந்த மாதிரி எல்லாமே வந்து நீங்கள் எய்ஃபிஸ்லாக இருக்கிறப்போ உங்களுக்கு பண்ணிக்கலாம். உங்களுக்கு வெளியில் கையில் பண்ணுறதுனால வெளியில் தெரியும் தெரியாது. ஸோ வந்து மற்றவங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி இதுவும் பிரச்சனையும் வராது. ஸோ எய்ஃபிஸ்லாம் இருந்த பெஸ்ட் ஆப்ஷன் ஒரு பேஷண்ட் ஹீமோடயாலிசிஸ் போகிறாங்க அப்படின்னா தான். ஸோ ஒரு பேஷண்ட்டுக்கு எய்ஃபிஸ்லாம் இல்லை அப்படின்னா மற்ற ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு வந்து பெர்மனன்ட் கத்தீட்டர் டயாலிசிஸ் கத்தீட்டர் ஒன்று சொல்லுவோம். யூஸ்வலாக நம்ம யூஸ் பண்ணுற டெம்பரரி கத்தீட்டர்ஸ் வந்து மேக்ஸிமம் 1 to 2 months வச்சுக்கலாம். அதுக்கு மேலே அதில் வந்து நம்மளுக்கு இன்ஃபெக்ஷன் ரிஸ்க் உண்டு. ஸோ அந்த ரிஸ்க்கை குறைக்கிறதுக்காகவும் நீண்ட நாள் கத்தீட்டர் யூஸ் பண்ணுறோம், அவங்களுக்கு ஃபிஸ்லாக பண்ண முடியாது, கத்தீட்டர் தான் வச்சு டயாலிசிஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன் வர்றதுக்கு இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது வந்து பெர்மனன்ட் டயாலிசிஸ் ஹீமோ டயாலிசிஸ் கத்தீட்டர். யூஸ்வலாக வந்து இது டன்னல் கத்தீட்டர்ஸ். இது வந்து மேலை நாடுகளில் இதுதான் யூஸ்வலாக ரெகுலர் டேங்கி மொடாலிட்டி யூஸ் பண்ணுறாங்க. பட் நம்ம எமர்ஜென்சி சுச்சுவேஷன் காரணமாக நம்ம வந்து இதை யூஸ் அதிகம் யூஸ் பண்ணுறதில்ல. பட் ஒரு பேஷண்ட் வாஸ்குலர் ஆக்சஸ் ஃபிஸ்லாம் பண்ண முடியலங்கிறவங்களுக்கு இதை வந்து பெர்மனன்ட் கத்தீட்டரை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட டிப்ஸ் மட்டும் தான் வெளியே தெரியும், மற்ற ஃபுல் பாடி வெளியே தெரியாது. ஸோ இது ரொம்ப நாள் நீண்ட காலத்துக்கு நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏவி கிராஃப்ட். கிராஃப்ட் அப்படிங்கிறது என்னன்னா யூஸ்வலாக க்ரானிக் ரிலீஸ் பேஷண்ட் பார்த்தீங்கன்னா அதிகமான முக்கியமான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸ் அண்ட் ஹைப்போடென்ஷன். அது இல்லாமல் இந்த க்ரானிக் ரிலீஸில் பாதிக்கப்படுறவங்க யார்னு பார்த்தீங்கன்னா மிடில் ஏஜ் அண்ட் ஓல்ட் ஏஜ் மக்கள், அதாவது ஒரு மத்திய வயதில் இருக்கிறவங்க, ஒரு 40 to 50, அதுக்கப்புறம் 50 மேலே இருக்கிறவங்க நிறைய பாதிக்கப்படுறாங்க. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஸ்லா பண்ணுறதுக்கு அவங்க ரத்த குழாய் வந்து நல்ல கரெக்டான கேலிபரில் இருக்கிறது, ரொம்ப சின்னதாகவோ அதில் வயசானதுனால் வர அந்த வாஸ்குலர் சேஞ்சஸ் இருக்கிறப்போ நம்மளால் வந்து அவங்க வந்து ஃபிஸ்லா வந்து சரியாக பண்ண முடியாமல் இருக்கலாம். அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் யூஸ் பண்ணுறது தான் ஏவிங் கிராஃப்ட். ஸோ இப்போ வந்து டயாலிசிஸ் இந்த வாஸ்குலர் ஆக்சஸ்ங்கிறது தான் ரொம்ப முக்கியம். வாஸ்குலர் ஆக்சஸ் இருந்தால் தான் பேஷண்ட் வந்து ரெகுலராக டயாலிசிஸ் பண்ண முடியும். இப்போ டயாலிசிஸ்ங்கிறது எத்தனை தடவை பண்ணுறது அப்படின்னா, இது வந்து சஜஸ்ட் பண்ணுறது வந்து வாரம் 3 முறை, அதாவது அட்லீஸ்ட் 12 hours ஆஃப் டயாலிசிஸ் பர் வீக், 12 மணி நேரம் ஒரு வாரத்துக்கு டயாலிசிஸ் பண்ணணும். ஸோ இந்த டயாலிசிஸ் வந்து நம்ம 3 பிரிச்சு பண்ணணும், 4 hours ஈச் அப்படின்னு. ஒரு டயாலிசிஸ் வந்து மினிமம் அட்லீஸ்ட் 4 hours ஆக இருக்கணும், பேஷண்டோட தேவையை பொறுத்து அதிகம் பண்ணிக்கலாம். நம்ம வந்து அட்லீஸ்ட் 12 மணி நேரம் அப்படிங்கிறப்போ நம்ம வந்து அட்லீஸ்ட் வீக்லி த்ரைஸ் ஆகுது டயாலிசிஸ் பண்ணுறதான் ஆப்டிமல். பட் நோயாளிகள் அவங்க நிலைமை கருதி முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள வந்துட்டு போகிற இது இருக்கு, அவங்க டைமிங்ஸ் இதெல்லாம் பொறுத்து யூஸ்வலாக நான் வந்து வாரம் 2 தடவை நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வாரம் 2 தடவை பண்ணுறப்போ வந்து அட்லீஸ்ட் 4 hours ஈச் செஷன் பண்ணணும். ஸோ இந்த ஹீமோடயாலிசிஸ்ங்கிறது வந்து கிட்னியை வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுவோம், லைஃப் லாங் டயாலிசிஸே வந்து நம்ம வந்து பண்ணிக்கிட்டு இருக்க முடியுமா அப்படிங்கன்னா அதுதான் இல்லை. பேஷண்ட் ஒரு க்ரானிக் கிட்னி பேஷண்ட் சிறுநீர் செயலில் இருந்துச்சு அவங்க டயாலிசிஸ் போகிறாங்கன்னா அவங்களோட பர்மனெண்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்பிளான்ட், சிறுநீர் மாற்று அரிசி தான் அவங்களுக்கு வந்து ஒரு க்யூரா இருக்கு, தகுந்த நிவாரணம். இப்போ இந்த டயாலிசிஸ்ங்கிறதே வந்து ஒரு டெம்பரரி தான், பேஷண்ட் நம்ம டிரான்ஸ்பிளான்ட் போகிற வரைக்கும் அவங்களுக்கு வந்து அவங்க லைஃப் லீட் பண்ணுறதுக்காகவும் மற்ற காம்ப்ளிகேஷன்ஸ் வராமல் இருக்கிறதுக்காகவும் நம்ம யூஸ் பண்ணுறது தான் வந்து ஹீமோ டயாலிசிஸ். பட் நிறைய பேஷண்ட்ஸ் தகுந்த டோனர் இல்லாத காரணத்தினால வருடக்கணக்காக டயாலிசிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த டயாலிசிஸ் பண்ணுறது மூலமாக நம்ம கிட்னி ஃபங்க்ஷன் ரெக்கவர் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. கிட்னி ஃபங்க்ஷன் வந்து டயாலிசிஸ் மூலமாக ரெக்கவர் ஆகாது. டயாலிசிஸ் நம்ம சப்போர்ட்டிவ் மிஷின் தான், நம்ம உடம்புல தேங்கியிருக்கிற எக்ஸ்ட்ரா ஃப்ளூயிட், இந்த பொட்டாசியம், இந்த பாஸ்பரஸ் இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்காக வந்து நம்ம வந்து டயாலிசிஸை யூஸ் பண்ணிட்டுருக்கோம். பேஷண்ட் ஒரு பேஷண்ட் டயாலிசிஸில் இருக்கிறாங்க அப்படின்னாங்கன்னா அவங்க வந்து அந்த க்ரானிக் கிட்னிஸே ஏற்கனவே நம்ம சொன்ன உணவு கட்டுப்பாடு ப்ளஸ் அவங்க வந்து தகுந்த மெடிக்கேஷன் ரெகுலராக எடுத்துக்கிட்டே தான் இருக்கணும், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அனீமியா ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுக்குற அயன் எரித்ரோபாய்டின் இந்த மாதிரி இன்ஜெக்ஷன்ஸ் அவங்க ரெகுலராக போட்டுட்டு இருக்கணும். ஃபுட் கண்ட்ரோல் ரொம்ப ரொம்ப முக்கியம் டயாலிசிஸ்க்கு. ஸோ நீரோட அளவு, தண்ணியோட அளவு வந்து அவங்க வந்து மேக்ஸிமம் அவங்க யூரின் போகிற அளவு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேஷண்ட்ஸ் வந்து டயாலிசிஸ்க்கு பேஷண்ட் ஒரு 500 ml தான் யூரின் போகிறாங்கன்னா அவங்க தண்ணி குடிக்க வேண்டிய தண்ணீரோட அளவு 500 to 750 ml குள்ள தான் இருக்கணும். தண்ணி நிறைய குடிச்சாங்கன்னா நம்ம குடிக்கிற தண்ணி அவங்க கிட்னி ஃபங்க்ஷன் ஆகிற உடம்புல போய் அங்கங்கே சேர்ந்துக்கும். முக்கியமாக முறையீரலை சேர்ந்துச்சுன்னா அவங்க பல்முனிட்டி வாங்க சொல்கிற ஒரு கண்டிஷன், சிவியர் கண்டிஷன் வந்துடும், மூச்சு தண்ணில் அந்த மாதிரி வந்துடும். அதை வந்து நம்ம டயாலிசிஸ் கொஞ்சம் இன்டென்சிவ் பண்ணி ட்ரீட் பண்ண மாதிரி இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா உப்பு, சால்ட் இன்டேக் வந்து ரெகுலராகவே நம்ம எல்லா பேஷண்ட்ஸுக்குமே குறைவாக தான் எடுத்துக்க சொல்கிறோம். முக்கியமாக அந்த க்ரானிக் கிட்னிஸ் இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு வந்து உப்போட அளவு வந்து ஒரு நாளைக்கு 5 grams கீழே தான் இருக்கும். 5 gram வந்து டேபிள் சால்ட், எந்த சால்ட்டாக இருந்தாலும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, இப்போ வந்து சாதாரண உப்பு தானே சாப்பிடக்கூடாது, ராக் சால்ட் சாப்பிட்றேன், இந்து உப்பு சாப்பிட்றேன் அப்படின்னு மற்ற உப்பு தான் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. பட் அது எல்லாமே உப்பு தான். ஸோ அதில் இருக்கிற முக்கியமான பேஸ் வந்து சோடியம். அந்த சோடியமோட இன்டேக் நம்ம குறைச்சாதான் நமக்கு வந்து பிபி கண்ட்ரோல், இந்த ஃப்ளூயிட் கண்ட்ரோல் எல்லாமே வரும். ஸோ அதுக்காக வந்து மேக்ஸிமம் 5 grams தாண்டாமல் பார்த்துக்கணும். ஸோ இந்த ஃபுட் கண்ட்ரோல் முக்கியம், பிபி அண்ட் சுகர் கண்ட்ரோல் ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் க்ரானிக் இந்த சிகிடி பேஷண்ட்டாக இருந்தாலுமே பிபி எந்த அளவுக்கு கரெக்டாக வச்சுக்கீங்களா அப்போ தான் வந்து மற்ற காம்ப்ளிகேஷன்ஸ் வராமல் இருக்கும். ஸோ பிபி கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கணும். அடுத்தது சுகரும் கரெக்டாக ரெகுலராக மானிட்டர் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா வந்து மோஸ்ட் ஆஃப் த சிகிடி பேஷண்ட்ஸ் வந்து ஹார்ட் ப்ராப்ளமும் சேர்ந்து இருக்குது. அங்கே இனிஷியலாக இல்லாமல் இருக்கலாம், பட் நாள்பட்ட பேஷண்ட்ஸ் சிகிடி பேஷண்ட்ஸ் ரொம்ப நாள் டயாலிசிஸ் இருக்காங்கன்னா அவங்களுக்கு பார்த்த வரையில் மோஸ்ட் ஆஃப் த பேஷண்ட் எல்லாத்துமே வந்து ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு, ஹார்ட்டோட ஃபங்க்ஷனிங் கெப்பாசிட்டி குறைஞ்சிருக்கு. ஸோ கிட்னி நல்லா இருக்கும், ஹார்ட் நல்லா இருக்கும். கிட்னி சப்போஸ் மாதிரி ஒரு லாங் டேர்ம் டயாலிசிஸ் பேஷண்ட் ஹார்ட்டோட ஃபங்க்ஷனிங் கெப்பாசிட்டி கம்மியாக இருக்குது. ஸோ அவங்க வந்து அதோட இன்டேக் வந்து கரெக்டாக சால்ட் இன்டேக் மானிட்டர் பண்ணல அப்படின்னா அவங்களுக்கு வந்து பேஷண்ட் வந்து ஹார்ட் ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ இது வந்து இது இது இல்லாமல் மெடிக்கேஷன்ஸ் ரெகுலர் மெடிக்கேஷன்ஸ் எப்பவுமே எடுத்துக்க வேண்டிய சூழ்நிலை தான் பேஷண்ட் இருக்காங்க. ஸோ நிறைய பேஷண்ட்ஸ் கேட்கறது அதே தான், டயாலிசிஸ் பண்ணால் டிரான்ஸ்பிளான்ட் போக வேண்டாமா? இல்லை, டயாலிசிஸ்ங்கிறது டெம்பரரி தான், நீங்கள் டிரான்ஸ்பிளான் போகிற வரைக்கும் டயாலிசிஸ், டிரான்ஸ்பிளான் பண்ண ஆப்ஷன் இல்லைன்னா ஹீமோ டயாலிசிஸ். அடுத்த ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு டயாலிசிஸ் மெத்தட் தான், பட் இது வந்து வேற மாதிரி, இது வந்து சிஏபிடின்னு சொல்லுவோம், கண்டினியூஸ் ஆம்புலேட்டரி பெரிட்டோனியல் டயாலிசிஸ். இங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா பாத்தீங்கன்னா, இப்போ வந்து யூஸ்வலா டயாலிசிஸ் நீங்க ஒரு ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கணும், சிஏபிடி வந்து நீங்க வீட்லயே இருந்து உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் வச்சு பண்ணிக்கலாம், நீங்களே பண்ணிக்கலாம். சிஏபிடி அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ வந்து நாம வந்து ஒரு டயாலிசிஸ் மிஷின்ல ஒரு டயாலிசிஸ் ஒரு ஃபில்டர்மா இருக்கு, அது மூலமா எக்ஸ்ட்ரா ஃப்ளூயிட் ரிமூவ் பண்றோம். சிஏபிடியில் நம்ம உடம்பு இருக்கிற வயிற்று இருக்கிற அந்த பெரிட்டோனியல்ங்கிற ஒரு மெம்பரேனே இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் மாதிரி யூஸ் பண்ணி பண்ணுறதான் சிஏபிடி. இங்கே வயிறில் ஒரு சின்ன கத்திட்டர் மாதிரி வச்சுருவோம், அதன் மூலமாக அந்த அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக ஃப்ளூயிட்ஸ் இருக்குது, சிஏபிடி பேக்ஸ்னே இருக்குது, அந்த பேக்ஸில் இருக்க ஃப்ளூயிடை வந்து வயிற்றில் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அந்த கத்திட்டரை டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம நம்ம வேலையில் பார்க்கலாம். நிறைய பேர் முக்கியமான ஆஃபீஸ் போகிறவங்க, இந்த காலேஜ் போகிறவங்க, ஸ்டூடெண்ட்ஸ் இவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது, டயாலிசிஸ்லேருந்து ரொம்ப தள்ளி இருக்கிறவங்க இம்மீடியட்டாக ஒரு அவங்களுக்கு ஒரு டயாலிசிஸ் ஆக்சஸ் இல்லை, ஹிமோடயாலிசிஸ் ஆக்சஸ் இல்லை, இல்லை அவங்களுக்கு ரொம்ப வயதானவர்கள், அடிக்கடி இந்த ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க டயாலிசிஸ் பண்ணால் அவங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் நிறைய வர்றதுங்கிறதுக்கு இப்படி ஒரு பெட்டர் ஆப்ஷன். அது வந்து டயாலிசிஸ் ஹிமோடயாலிசிஸ் மாதிரி இதுவும் எஃபெக்டிவான ஒரு ஆப்ஷன் தான். ஸோ இவங்களுக்கு இந்த சிஏபிடி பெட்டராக இருக்கும். பட் ஹிமோடயாலிசிஸும் சிஏபிடிக்கு என்ன முக்கியமான டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ஹிமோடயாலிசிஸ் நீங்கள் வாரம் ரெண்டு தடவை மூணு தடவை பண்ணணும், சிஏபிடிங்கிறது வந்து நீங்கள் ரெகுலராக பண்ணுற மாதிரி இருக்கும், வீட்லேயே வச்சு ஒரு நாளைக்கு மூணுலேருந்து நாலு பேக் மாற்றணும். சில பேர் என்ன பண்ணுறாங்க, பகல் ஃபுல்லாக பண்ணால் மட்டும் நைட்டு வந்து மெஷின் வச்சு பண்ணிக்கலாம், இதை ஆட்டோமேட்டட் பெரிட்டோனியல் டயாலிசிஸ் ஏபிடின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி மெஷின் வச்சு நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி அந்த பேகை வயிற்றில் வச்சு கனெக்ட் பண்ணி விட்ருவாங்க, அவங்க தூங்கி இருக்கிறப்ப அது ஆட்டோமேட்டிக்காக நடந்துட்டுருக்கும். இது வந்து ஆட்டோமேட்டிக் பெரிட்டோனியல் டயாலிசிஸ் பகலில் அவங்களுக்கு தேவைப்படாத, நான் நைட்டு மட்டும் கண்டிப்பாக தான் 8 to 10 hours பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ பகலில் பண்ணுறதுக்கு பதில் நைட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க பகலில் வந்து அவங்க வேலையில் தாராளமாக பார்த்துட்டு இருப்பாங்க. இதுவும் வந்து ஹிமோடயாலிசிஸ் அளவுக்கு எஃபெக்டிவானது தான். இதே நிறைய பேர் இப்போ பண்ணி கொடுத்து இருக்காங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பிளான்ட், டிரான்ஸ்பிளான்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்னியோட ஃபங்க்ஷன் இன்னொரு கிட்னியினால தான் ஃபுல்லாக ரிப்ளேஸ் பண்ண முடியும். நம்ம ஏற்கனவே பார்த்த ஹிமோடயாலிசிஸ் ப்ளஸ் பெரிட்டோனியல் டயாலிசிஸ் பார்த்தீங்கன்னா, இது வந்து கிட்னியோட சில வேலைகள் மட்டும்தான், முக்கியமாக அந்த ஃப்ளூயிட் கண்ட்ரோல் அதை மட்டும் தான் பண்ணணும். நம்ம முதலே சொன்ன மாதிரி ஃப்ளூயிட் கண்ட்ரோல் வேணும், ஹீமோக்ளோபின் நல்லா இருக்கணும், மற்ற இது இருக்கணும், அவங்களோட ஜென்ரல் வெல்பீயிங் எல்லாமே நல்லா இருக்குன்னா அவங்களோட டிரான்ஸ்பிளான்ட் தான் பாசிபிள். ஸோ டிரான்ஸ்பிளான்ட் அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, இட்ஸ் ஒன் டைம் வந்து ப்ராசஸ், ஒரு தடவை பண்ணுறக்கூடிய ப்ராசஸ் தான். இது வந்து நம்ம ரெகுலராக பண்ணுறதில்ல, ஒன்ஸ் பண்ணிவிட்டு இந்த கிட்னி நல்லா ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சதுன்னா, டிரான்ஸ்பிளான்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சதுன்னா அவங்க வந்து அவங்க நார்மல் லைஃப் லீட் பண்ணலாம். டயாலிசிஸ் மாதிரி வாரம் மூணு தடவை போகணும், இல்லை சிஏபிடி மாதிரி டெய்லி பேக் பார்த்தோங்கிற அவசியம் இல்லை. ஸோ அவங்க அப்பிடைட் நல்லா இருக்கும், அவங்களோட ஜென்ரல் வெல்பீயிங் ரொம்ப நல்லாவே இருக்கும். டிரான்ஸ்பிளான்ட் பார்த்தீங்கன்னா இது எப்படி பிரிக்கலாம்னா, இதுலேயும் நம்ம ரெண்டு வழியாக பிரிக்கலாம். ஒன்று வந்து லிவிங் டோனர் டிரான்ஸ்பிளான்ட், அதாவது உயிருடன் இருக்கிற நெருங்கிய சொந்தக்காரர்கள் கூடக்கூடிய டிரான்ஸ்பிளான்ட். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கெடாவரிக் டிரான்ஸ்பிளான்ட், அதாவது மூளைச்சாவடைந்த கிட்னியை எடுத்து நாம் வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிவிடலாம், கெடாவரிக் டிரான்ஸ்பிளான்ட். இப்போ நம்ம நிறைய நியூஸ்லேயே பார்த்துருப்போம், ஒரு விபத்தில் வந்து சிக்கி அதில் அவன் மூலமாக மூளைச்சாவடைந்து டிக்ளேர் பண்ணி அவங்க உறுப்புகள் வந்து பல ஊருக்கு போயிருக்கு, ஈவன் ஏரோப்ளேன் மூலமாக ஒரு வெளியூருக்கே போயிருக்கு, சென்னையிலேருந்து பெங்களூரில், சென்னை டு மும்பை, இந்த மாதிரி போன பல இன்சிடன்ஸ் நம்ம நியூஸ் பேப்பரில் பார்த்துருப்போம். ஒரு கெடாவரிக் டோனர் வந்து 8 பேருக்கு பல தன் உறுப்புகளை தானமாக அளிக்க முடியும், ஒருத்தர் வந்து 2 kidney டொனேட் பண்ணாமல் 2 பேர்த்துக்கு வாழ்வடிக்க முடியும். ஸோ டிரான்ஸ்பிளான்ட்டை முக்கியமானது பார்த்தீங்கன்னா வந்து யூஸ்வலாக லிவிங் டோனர் டிரான்ஸ்பிளான் தான் நம்ம நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதாவது ரொம்ப நெருங்கிய ரத்த சம்பந்தம் உள்ளவர்கள், அப்பா அம்மா கூட பிறந்தவங்க, அக்கா அக்கா தங்கை அண்ணன் தம்பி, இல்லை மனைவி, இல்லை மனைவி வந்து கணவன், இவங்க வந்து அவங்களோட க்ளோஸ் ரிலேஷனுக்கு டொனேட் பண்ண முடியும். ஸோ நாம் இது எப்படின்னா, டோனர் ப்ளஸ் ரெசிபியன் ரெண்டு பேர்த்தையும் நல்லா அவாலுவேட் பண்ணுறோம். டோனருக்கு வந்து கொடுக்கறதுனால எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுங்கிறது தான் இதோட முக்கியமான நோக்கம். அவங்க வந்து கொடுக்கறதுக்கு நல்லா முழு தயாராக தான் இருக்காங்க, அவங்க உடம்பு வந்து அதுக்கு வந்து பிரச்சனை இல்லாமல் இருக்கும், ஆப்ரேஷன் பண்ணாலும் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம டிரான்ஸ்பிளண்ட் பண்ணுறோம். அதே மாதிரி ரெசிபியன்ட்டுக்கும் கொடுக்கறனால எந்த ப்ராப்ளம் வரக்கூடாது, அவங்களுக்கும் அந்த கிட்னி வந்து நல்லா மேட்ச் ஆகுதா அப்படின்னு பல கிராஸ் மேட்ச் டெஸ்ட், ஹெச்எல்ஏ மேட்ச் அப்படின்னு பல டெஸ்ட்கள் பண்ணிட்டு தான் நம்ம வந்து அவங்களோட கிட்னியை வந்து அந்த டோனர் வந்து ரெசிபியன்ட்டு எடுத்து வைக்கிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது வந்து ஒரு முறையாக எல்லா டெஸ்ட்டும் எடுத்துட்டு கவர்மெண்ட்டை இன்ஃபார்ம் பண்ணி அவங்கள்ட்ட பெர்மிஷன் வாங்கணும். தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா டிரான்ஸ்பிளான்ட்டுக்கும் வந்து நம்ம வந்து டிரான்ஸ்பிளான்ட் ஆத்தரைசேஷன் கமிட்டின்னு ஒன்று இருக்குது. ஸோ எந்த டிரான்ஸ்பிளான்ட் யார் டோனர் யார் ரெசிபியன் அப்படிங்கிறது கவர்மெண்ட்டை இன்ஃபார்ம் பண்ணி அவங்ககிட்ட முறையாக வந்து அனுமதி வாங்கி அதுக்கப்புறம் தான் நம்ம பண்ண முடியும். ஸோ இது வந்து நம்ம அவங்களுக்கு தெரியாமல் பண்ண முடியாது. அது இல்லாமல் ரத்த சம்பந்தம் இல்லாதவர்கள் இல்லை பணத்துக்காக டிரான்ஸ்பிளான்ட் பண்ணவும் முடியாது. முழுக்க முழுக்க நெருங்கிய ரத்த உறவினர்கள் மட்டுமே நம்மளால் வந்து டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு வந்து நம்ம எடுக்க முடியும், மற்றவர்களை எடுக்க முடியாது. ஸோ இது வந்து நம்ம முக்கியம் ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஸோ டிரான்ஸ்பிளான்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே எடுத்து வச்சிடும் அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்க மெடிசின்ஸ் வந்து தொடர்ந்து எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ரெகுலராக மெடிக்கேஷன்ஸ் எடுத்துக்கிறவங்களுக்கு கிட்னி நல்லா ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னா கொஞ்சம் நாள்லேயே அவங்க வந்து நல்ல தங்களுடைய வேலைகளை நார்மலாக செய்ய ஆரம்பிக்கும். இனிஷியலாக கொஞ்சம் கட்டுப்பாடுகள் இருக்கும், வெளியே அதிகம் போகக்கூடாது, இந்த மாதிரி பல கட்டுப்பாடுகள் இருக்கும். பட் கிட்னி நல்லா ஃபங்க்ஷன் ஆகிறப்போ கொஞ்சம் போக போக அவங்களுக்கு வந்து அந்த கட்டுப்பாடு கொஞ்சம் கொஞ்சமாக விலக்கி அவங்க வந்து ரெகுலர் ஒர்க்கை செயல்படலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கெடாவரிக் டிரான்ஸ்பிளான்ட். கெடாவரிக் டிரான்ஸ்பிளான்ட் அப்படிங்கிறது நான் முதலே சொன்ன மாதிரி மூளைச்சாவணங்கிற கிட்னியை வந்து ரெண்டு கிட்னி இருக்குது, ஒரு கிட்னி ஒரு பேஷண்ட்டுக்கும் இன்னொரு கிட்னி இன்னொரு பேஷண்ட்டுக்கும் நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாம். இதுவும் வந்து ஒரு நல்ல முயற்சி தான். ஃபாரினில் பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளில் வந்து கெடாவரிக் டிரான்ஸ்பிளான்ட் தான் வந்து ரொம்ப அதிகமாக நடந்துட்டுருக்கு. நம்ம இந்தியாவில் நம்ம தமிழகம் தான் வந்து இதில் முன்னோடியாக இருக்குது. கடந்த 5 வருடங்களாக இந்த கெடாவரிக் டிரான்ஸ்பிளான்ட் ப்ரோக்ராமில் வந்து தமிழ்நாடு தான் இந்தியாவுக்கே முன்னோடி மாநிலமாக இருந்துகிட்ருக்கு. அதுக்கு நம்ம நம்ம கவர்மெண்ட்டுக்கு தான் நன்றி சொல்லணும். ஸோ இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு வந்து மூளைச்சாவடைந்தவர்கள் இருக்காங்க அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணி நாம் வந்து அவங்களோட உறுப்புகள் எடுக்கணும் அப்படிங்கிறப்போ அதுக்கு முன்னாடி வந்து தேவைப்படுறவர்கள் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கணும். அதுக்குன்னு ஒரு தனி ரெஜிஸ்டர் இருக்குது. எந்தெந்த ஹாஸ்பிட்டலில் வந்து அவங்க டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுக்கு ஆத்தரைசேஷன் வச்சுருக்காங்களோ அவங்க வந்து ஒரு ரெஜிஸ்டர் மாதிரி மெயின்டைன் பண்ணுவாங்க. ஒவ்வொரு குரூப் வைஸும் பார்த்து ரெஜிஸ்டரும் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஓ குரூப் இருக்குது, ஏ குரூப் இருக்குது, பி குரூப் இருக்குது, ஏபி குரூப், இந்த மாதிரி குரூப்புக்கு ஏற்ற மாதிரி ரெஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணுவாங்க. இப்போ ஒருத்தர் வந்து டயாலிசில் இருக்காரு, அவர் கிட்னி தேவைப்படுது, ரத்த சம்பந்தம் இருக்கிறவங்க யாராலையும் கொடுக்க முடியல அப்படிங்கிற சுச்சுவேஷன் இருக்கிறப்போ நம்ம அந்த கெடாவர் டிரான்ஸ்பிளான்ட் ப்ரோக்ராமில் பதிவு பண்ணி வச்சுக்கலாம். ஸோ பதிவு பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம வந்து நம்ம டைம் வர வரைக்கும் காத்திருக்கணும். நீங்கள் எப்படி ஒரு ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணி உங்கள் சீட்டு கிடைக்கல, நீங்கள் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறீங்களா, அதே மாதிரி இதுலேயும் வெயிட்டிங் லிஸ்ட் இருக்கும். உங்களுக்கு முன்னாடி இருக்கிறவங்க வந்து கிட்னி கிடச்சி மேலே போகிறாங்க அப்படின்னா, வெளியே போகிறாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம மேலே போவோம். ஸோ நம்ம டேர்ன் வரப்போ நம்ம எல்லா இன்வெஸ்டிகேஷனும் பார்த்துட்டு கொடுக்குறவங்களை எந்த ப்ராப்ளம் இருக்கிறப்போ எடுத்து தான் வந்து நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ண முடியும். ஸோ வந்து இதில் வந்து எந்த விதமான நம்ம மாற்றவே முடியாது. ஒன்ஸ் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நம்பர், தனி நம்பர் கொடுத்துருவாங்க, யூனிக் நம்பர், அந்த நம்பர் மாறாது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஐடென்டிஃபிகேஷன் வர்றப்போ அந்த ஆர்கனைஸ் கமிட்டி வந்து நான் அவங்களா கூப்பிடுவாங்க, நாமளாக போய் கேட்க முடியாது எனக்கு கொடுங்க அப்படின்னு. இது வந்து வெயிட்டிங் லிஸ்ட் படி நம்ம ஆட்டோமேட்டிக்காக மேலே போகிறோம் அப்படின்னா, இப்போ ஒரு கெடாவரி டோனர் இருக்காங்கன்னா அதுக்குன்னு தனி ஒரு கமிட்டி இருக்கு, டிரான்ஸ்டன் அப்படின்னு சொல்லியிருக்கு. தமிழ்நாடு வந்து டிரான்ஸ்பிளான்டேஷன் கமிட்டி இருக்குது. ஸோ அந்த கமிட்டியிலேருந்து நம்மளுக்கு லிஸ்ட் அனுப்புவாங்க, இவங்க அவங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது, நீங்கள் அவங்கள கூப்பிடலாம் அப்படின்னு. ஸோ அந்த கமிட்டி மூலமாக கூப்பிட்ற சொல்கிறவங்களுக்கு வந்து நம்ம கால் பண்ணி இந்த மாதிரி உங்களுக்கு இருக்குன்னு சொல்லி அவங்கள அழைச்சி அவங்களுக்கும் அந்த டோனருக்கும் நல்ல கிராஸ் மேட்ச்லாம் நார்மல் ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா மட்டும்தான் நம்ம வந்து அவங்க கிட்னியை எடுத்து நம்ம வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ண முடியும். ஸோ இது வந்து பேஸ்ட் ஆன் பிளட் குரூப் தான், ஏபி பிளட் குரூப் அந்த மாதிரி ஓ குரூப் இருக்குது. ஸோ இந்த குரூப்பில் இருக்கிறவங்க தான் வந்து நம்ம வந்து அந்தந்த குரூப்பில் வச்சு தான் நம்ம பண்ண முடியும். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல் ரேட் நல்லாவே இருக்குது. லிவிங் டிரான்ஸ்பிளான்ட் சக்ஸஸ் ரேட் மோர் தன் 90%, இதுலேயும் வந்து உங்களுக்கு 85% மேலே வந்து சக்ஸஸ் ரேட் இருக்குது கெடாவரிக் டிரான்ஸ்பிளான்ட்ல. இதன் மூலமாக பல பேர் வந்து தங்கள் வாழ்க்கையை வந்து நார்மலாக அனுப்பிச்சுட்டு இருக்காங்க. யூஸ்வலாக டிரான்ஸ்பிளான்ட்ங்கிறது வந்து அந்தந்த குரூப்பில் தான் யூஸ்வலாக பண்ணுறோம். இப்போ ஓ குரூப்பில் இருக்கிறவங்க ஓ குரூப் இருக்கிறவங்க தான் கொடுக்க முடியும். ஏ குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு ஓ குரூப் இருக்கிறவங்களும் ஏ குரூப் இருக்கிறவங்களும் கொடுக்கணும். பிக்கு அதே மாதிரி தான், ஓ இல்லை பி கொடுக்கலாம். ஸோ இது வந்து வந்து ஏபிஓ கம்பேட்டபிள் டிரான்ஸ்பிளான் பண்ணும், அதாவது ஏ இருக்கிறவங்களுக்கு ஏதான் கொடுக்குறாங்க அப்படின்னா. இப்போது நிறைய டிரான்ஸ்பிளான்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஏபிஓ இன்கம்பேட்டபிள் டிரான்ஸ்பிளான்ட்னு இருக்குது, அதாவது அவங்க குரூப்பில் இல்லாமல் மற்ற குரூப்பில் இருக்கிறவங்க வந்து அவங்களுக்கு வந்து கிட்னி டொனேட் பண்ணுறது. இதுலேயும் வந்து காவேரி ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கோம். ஏன்னா வந்து இதில் வந்து மற்ற ரெகுலர் டிரான்ஸ்பிளான்ட்டோட சில ப்ரொசீஜர்ஸ் நிறைய பண்ணும், பிளாஸ்மா பரிசீலனை பண்ணி அவங்க உடம்புல இருக்க அந்த ரத்தை இதில் இருக்கக்கூடிய எதிர்ப்பு ஆன்டிபாடிஸ்ன்னு ஒன்று இருக்கும். அதாவது இப்போ ஓ குரூப்பில் இருக்கிறவங்களுக்குன்னா ஓகே, ஏ குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு ஆன்டி பி ஆன்டிபாடிஸ் இருக்கும், ஏ ஆன்டிஜென் இருக்கும். இப்போ அவங்களுக்கு வந்து ஒருத்தர் வந்து பி குரூப்பில் இருக்கிறவங்க கொடுக்குறாங்கன்னா அவங்க உடம்புல இருக்கிற வந்து ஆன்டிபாடிஸை குறைக்கிறதுக்கு நம்ம பிளாஸ்மா பெருசு சில மெடிசின்ஸ்லாம் கொடுத்து அதை குறைச்சிட்டு நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும். டிரான்ஸ்பிளான்ட் பண்ணாலும் ரெகுலராக தான் ஃபாலோ அப் அந்த இதை பார்த்துக்கிட்டே இருக்கணும். டைட்டஸ் இமீடியட்டாக போஸ்ட் டிரான்ஸ்பிளான்ட் டிரான்ஸ்பிளான்ட் முன்னாடி போஸ்ட் டிரான்ஸ்பிளான்ட் ரெண்டுமே பார்த்து அந்த டைட்டஸ் கரெக்டாக மெயின்டைன் பண்ணால் எங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் ரேட் நல்லாவே இருக்குது. ஸோ இந்த மாதிரி பல ஆப்ஷன்ஸ் இருக்குது, பட் டிரான்ஸ்பிளான்ட் இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன். ஒரு பேஷண்ட்டை க்ரானிக் கிட்னி டிசீஸ்னவங்களுக்கு டிரான்ஸ்பிளான் தான் பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். அந்த மாதிரி இல்லாதவங்களுக்கு ஹீமோடயாலிசிஸ் இல்லை பெரிட்டோனல் டயாலிசிஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ பேஷண்ட்ஸ் யாரும் நம்மளுக்கு கிட்னி ப்ராப்ளம் வந்துச்சு நம்ம மனசு இதில் உடஞ்சி போகாமல் தகுந்த நெஃப்ரலஜிஸ்ட் அணுகுனீங்கன்னா உங்களுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட். தமிழ்நாடு ஃபுல்லாகவுமே எல்லா ஹாஸ்பிட்டலையும் இருக்குது. காவேரியில் வந்து பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் அட் அஃபோர்டபுள் ப்ரைஸ் உங்கள் எல்லாத்துக்குமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வளவு நேரம் எங்களோட இணைந்திருந்ததுக்கு நன்றி, வணக்கம். ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காங்க, ஒரு நாளைக்கு எவ்வளவு தண்ணீர் குடிக்கணும் அப்படின்னு. நார்மலாக சொல்லுவாங்க தண்ணீர் நிறைய 3 லிட்டர் 4 லிட்டர் அந்த மாதிரி குடிக்கணும் அப்படின்னு சொல்லி, பட் அந்த அளவுக்கு நீங்க தண்ணீர் குடிக்க வேண்டியதில்லை. இட் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் ஒர்க், நீங்க எந்த மாதிரி ஒர்க்ல இருக்கிறீங்களோ பொறுத்து உங்க உடம்போட தண்ணீர் தேவை அதிகரிக்கும். நிறைய பேர் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிருக்கிறவங்களுக்கு 1.5 லிட்டர் 2 லிட்டர் தண்ணி போதும், பட் வெயிலில் வேலை செய்கிறாங்க கடுமையான உடல் உழைப்பு தேவைப்படுறவங்களுக்கு தண்ணீரோட அளவு வந்து இன்க்ரீஸ் ஆகும். 2 to 3 லிட்டர்ஸ் அவங்க வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி குடிக்கலாம். நிறைய பேர் வந்து இப்போ 5 லிட்டர் 6 லிட்டர்னு குடிக்கிறாங்க, அந்த அளவுக்கு தேவைப்படாது. நார்மலாக 1.2 லிட்டர்ஸ் to 2.5 லிட்டர்ஸ் ரெகுலராக குடிச்சிங்கன்னா போதும். நீங்கள் அதான் ஏற்கனவே சொல்கிற மாதிரி எந்த மாதிரி வேலைகள், உடல் உழைப்பு அதிகமாக இருக்கிறவங்களா இல்லை வந்து ரெகுலர் டெஸ்க் ஜாப் இருக்கிறவங்க, அதிகம் வெளியே செல்லாதவங்க, வெயில் அதிகம் போகாதவங்களும் அந்த மாதிரி இருக்கிறவங்களாங்க பொறுத்தவங்க வந்து உங்களோட வாட்டர் இன்டேக் இருக்கணும். ஸோ 2 லிட்டர்ஸ் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் நார்மல். அதுக்கு மேலே வந்து நீங்கள் வெயிலில் போகிறத பொறுத்து நீங்கள் அப்போ தேவைக்கிறப்ப குடிச்சிக்கலாம், அதுதான் போதும். நீங்கள் ரொம்ப நிறைய ஒரு 5-6 லிட்டர்லாம் குடிக்கணும். நிறைய பேர் சொன்னாங்க காலையில எழுந்திருச்சு 2 லிட்டர் வெறும் வீட்டில் குடிப்பேன் அப்படின்னு, அந்த அளவுக்கு நீங்கள் தேவையில்லை. நம்ம உடல் அமைப்பை பொறுத்து நம்ம உடல் உழைப்பை பொறுத்து நம்ம தண்ணீர் எடுத்துக்கிட்டோம்னா போதும். தேங்க்யூ வெரி மச். ஸோ எப்போவுமே மக்கள் தேவையில் காவேரி ஹாஸ்பிட்டல் வந்து தொடர்ந்து சிறப்பாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம். ஸோ உங்களுடைய ஆதரவும் தொடர்ந்து எங்களுக்கு தேவை என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, தேங்க்யூ, குட் பை.